சேவகனார் சீரொளிகேர் ஆனா அறிவாய் ஒளின பிரகாசம் ஞானம், ஞானம் பொருந்தி இருக்கிற அழியாத அறிவாக அளவிறந்த பல்லுயிர்க்கும் கோணாகி எல்லையில்லாத எல்லா உயிர்க்கும் அரசனாகி நின்றவா கூறுங்கான் நிற்கின்றவன் பெருமையை நான் சொல்லுகிறேன் மானாய். சூடுவேன் பொங்கொன்றை சூடி சிவன் திரள் தோல் கூடுவேன், கூடி முயங்கி மயங்கி நின்றுடுவேன், செவ்வாய் உருகுவேன், உள்ளுரையை தேடுவேன், தேடி சிவன் கடலே சிந்திப்பேன், பாடுவேன் பேத்து மலர்வேன், அனலேந்தி ஆடுவான் சேவடியே பாடுக்கான மானாய். இது ரொம்ப காதல் மிகுந்து போன ஒரு தலைவியுடைய செயலை சொல்றார். உன்னம்போக்கு நாமம் கேட்டால் அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் சொல்றாரே, அது மாதிரி பரிபக்கம் மிகுந்த ஒரு ஆத்மாவாகிய ஒருத்தி இறைவனை எதிரே தன் கணவனாக நிறுத்தி தான் அவனுக்கு மனைவியாக இருந்து கொண்டு அந்த சிவபெருமானாகிய கணவனுக்கு ஒரு பூமாலை எடுத்துக்கொண்டு கழுத்துல போடுறாளாம். சூடுவேன் பூக்கொன்றை, பூ கொன்றை மாலை எடுத்துக்கொண்டு அவன் கழுத்திலே நான் மாலையை போடுவேன். சோபுரம் உட்கார்ந்திருக்காரு. இந்த மனைவி ஆகியவள் ஒரு கொட்டை மாலை எடுத்துக்கொண்டு அந்த சோபுருமான் கழுத்திலே மாலையை போட்டாள். சூடி இப்படி அவர் கழுத்துல மாலை போட்ட உடனே சிவன் தின்தோல் கூடுவேன், அந்த சோபுருமானுடைய ரெண்டு தோழியும் அப்படியே கட்டி பிடித்து போடுவேன். அவர் நினைக்கிற ஒரு காதலி மாலை போட்டுட்டு அவனே இவளே கையால் கட்டி அணைக்கிறாளாம். திரள் தோல் கூடுவேன், கூடி முயங்கி மயங்கி நின்று கூடுவேன். அவனை இப்படி கூடி அவனை அணைச்சு முயங்கி இருக தழுவி மயங்கி அப்புறம் அதிலே ஒரு அவசரம் தன்னுடைய உடம்பிலே ஒரு தளர்ச்சி உண்டு. என்ன செய்யறன்னு தெரியாம ஒரு மயங்கி கீழே வரும் விழுவேன். விழுந்த பிறகு அவனிடத்தில் ஒரு கோபம், என்னைய இப்படி மயங்க வைத்தான் என்று நான் கூடுவேன். கணவனிடத்திலே ஒரு ஊடல் கொடுப்பேன். எதுக்காக ஒரு மனைவி கணவனிடத்திலே ஒரு சின்ன ஊழல் உண்டாக்கிக் கொள்கிறாள், சண்டையை வளர்க்கிறாள் என்று கேட்டால், தன்னுடைய இன்பத்திலே சுகம் காண வேணும்னா நடுவில் ஒரு ஊழல் இருந்தால் தான் அந்த இன்பத்தை மிகுதியாக சுவைக்க முடியுமா? ஊழல் என்பது கட்ட இன்பத்தை மிகுவிக்கின்ற ஒரு பொருள். திருவள்ளுவர் சொல்லியிருக்கார், ஊழல் காமத்துக்கு அல்வாத்துட்டே தின்னுட்டு இருந்தா தகட்டும், நடுவில் கொஞ்சம் காரம் சாப்பிட்டா மறுபடியும் அல்வாத்தம். அது மாதிரி இந்த இன்பத்தை ருசிப்பதற்கு நடுவிலே ஊழல் தேவை. அது உப்பமைந்தால் பொலவீப்பர், உப்பில்லாத சாமான சாப்பிட்றவர்களுக்கு நடுவில் உப்பு போட்ட சாமான காரம் சாப்பிட்டாதான் நல்ல வழிபடுவார். இந்த புலவீக்கிறது உப்பு போட்ட சாமான சாப்பிட்றது போல. ஆனா உப்பு சாப்பிட்றதையும் அளவோட உப்பு சாப்பிடணும், அதிகமா விட்டுதான் உப்பு அது கறிக்கும் உதவாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா உப்பு அமைந்தால் உப்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவு போல ஊழல் இருக்கணும். ஊழல் மிகுதியா போகக்கூடாது, ஊழல் இல்லாமலும் போகக்கூடாது. அப்படி பாரு, ஊடுவேன் செவ்வாய் உருகுவேன், அப்புறம் கொஞ்சம் அவரிடத்துல சண்டை போட்டுக்கொண்டு எட்டி நின்னுட்டா சிவபெருமான் அப்படி பேசாம உட்கார்ந்துருக்காரு. இப்போ அந்த சிவபெருமானிடத்துல அவர் முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாள். ஆனா இவளா போகிறது வெக்கமா இருக்கு, அவர் சண்டை போட்டு வந்திருக்கிறாள், அவரா போகத்தை நீங்க தங்கிட்ட வரணும்னு நினைக்கிறாள், அவர் வரல, இதனால என்ன பண்ணுவாளா? செவ்வாய்க்கு உருகுவேன், அப்புறம் கொஞ்சம் அவரிடத்துல சண்டை போட்டுக்கொண்டு எட்டி நின்னுட்டா சிவபெருமான் அப்படி பேசாம உட்கார்ந்துருக்கார். இப்போ அந்த சிவபெருமானிடத்துல அவர் முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாள். ஆனா இவளா போகிறதுக்கு வெக்கமா இருக்கு, அவர்கிட்ட அவர் சண்டை போட்டு வந்திருக்கிறாள், அவரா போகத்தை நீங்க தங்கிட்ட வரணும்னு நினைக்கிறாள், அவர் வரல, இதனால என்ன பண்ணுவாளா? செவ்வாய்க்கு அவருடைய சிவந்த வாயிலே முத்தம் எடுத்ததற்காக உருகுவேன், அவனை அணைய வேண்டும், முத்தம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா நான் போகிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு, சண்டை போட்டுங்கிறதுனால அவனும் என் பக்கம் வரவில்லை. செவ்வாய்க்கு உருவேன், உள் உருவி தேடுவேன், என் உள்ளத்திலேயே கசிந்து கசிந்து அந்த இறைவன் மறைஞ்சிட்டான், ஊடி போனோன்னு எழுந்து போய்விட்டான், எழுந்து போன ஆளை காணுவேன்னு தேடி தேடி பார்ப்பேன், தேடி சிவன் கடலே சித்திப்பேன், தேடி தேடி பார்க்கிற அவனை காணும், பிறகு மனசுக்குள்ளேயே அவனுடைய திருவடியை நான் சிந்திக்க ஆரம்பிப்பேன், பாடுவேன், சிந்தித்தும் அந்த இறைவன் வரவில்லை, வராமையினாலே கொஞ்ச நேரம் பாட்டமா இருப்பேன், பேர்த்தும் மலர்வேன், இணைய நிகழ்ச்சி அவனே வந்துடுவான், வந்த பிறகு உள்ளம் பிரிஞ்சு போகும், மலர்வேன் நான் உள்ளம் பிரிந்து மகிழ்வேன். இப்படியே என்னிடத்திலே விளையாட்டை காட்டும்படியான இறைவன் இருக்கானே, அந்த அனலேந்தி ஆடுவான் சேவடியே, இப்படி என்னால் காதலிக்கப்படுகின்ற அனலேந்தி ஆடுவான், கையில் நெருப்பை ஏந்தி கொண்டு சுடுகாட்டிலே கூத்தாடுகிற பெருமான் இருக்கானே, அந்த பெருமானது சேவடியை நான் பாடுகிறேன். இந்த ஒரு பாட்டில்தான் அவர் தன்னை பெரிய நாயகியாகவும் இறைவனை நாயகனாகவும் வைத்து அந்த காதல் இன்பம் துய்க்கும்படியான ஒரு நிகழ்ச்சி அத்தனையும் இதில் வைத்து பாடியிருக்கார். இதனுடைய விரிவுதான் பின்னை திருக்கோவையாராக பின்னை வந்திருக்கிறது. திருக்கோவையார் வந்து இப்படி பாடுவாரான்னு ஒரு கேள்வி கேட்பான் சில பேர். ஏயா, இவ்வளவு பெரிய ஞானி மாணிக்க வாசகர், அவர் ஒரு இன்பச் சுவை உள்ள சாதாரண கோவை நூலை போய் பாடலாமா, அவரை பாடி இருப்பாரா என்று சந்தேகம் கேட்கிறவங்க இந்த பாட்டை கையிலும் இந்த பாரு இந்த பாட்டை பாடியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? இது போலத்தான் அந்த பாடல் அவர் பாடி, அதாவது இறைவனை உலகத்து போகம் போல நினைக்கல, அந்த பேரின்பத்தை அனுபவிக்கின்ற போக நுகர்ச்சியாகவே நினைத்து இந்த பாடலை பாடினார். அது போலவே அந்த சிற்றின்பப் பாடலாக மற்றவருக்கு தெரியவும் தன்னளவே அதை பேரின்பப் பொருளாக இருக்கவும் அந்த நூலை பாடினார். அதனால திருக்கோவையார் என்பது ஒரு ஞானப்பன்மல், அதாவது ஞானப்பொன்சமாக இருக்கிற நூல். இத குமரகுருவர் பேர் வைக்கிறார். அந்த திருக்கோவையாருக்கு குமரகுருவர் வச்ச பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானப்பனுவல். மணிவாசக பெருமான் அருளிய ஞானப்பனுவலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் பிள்ளை நடராசன் எழுதுற. ஞானப்பனுவல் என்பது திருவாசகம் உடன் இல்ல, ஞானப்பனுவல் என்பது திருக்கோவையாருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட பெயர். கிழிவந்த மென்மொழியாள் கேள்களரும் பாதியனை கிழிபோல் பேசுகிறாள். ஒரு பெண், அந்த பெண் யார்? உமாதேவியை சொல்றார். கிழிவந்த மென்மொழியாள் கிளி போல இனிய மொழியை பேசுகின்றவளாகிய உமாதேவி எனது கேள்களரும் பாதியனை, அந்த பெருமாட்டினுடைய நிறம் வெளிப்படும்படியான இடவாகத்தை உடையவனை. சிவபெருமானுடைய உமாதேவியினுடைய கேள் என்றால் நிறம், உமாதேவியின் நிறம் நீலம், நீல நிறம் வெளிப்படும்படியாக இடப்பாகத்தை பெற்றிருக்க பெருமானே. வெளிவந்த மானை இனம் காண்பறிய விந்தகனை, வெளிவந்த உலகத்திலே பிரபஞ்சத்திலே வந்து நின்று தேட ஆரம்பித்த வெளி என்பது பிரபஞ்ச வெளி. பிரபஞ்ச வெளியிலே வந்து நின்று மால் அயன் என்ற ரெண்டு பேரும் தேடி பார்க்க அந்த ரெண்டு பேருக்கும் காண முடியாதவராக இருந்த பெருமான். வித்தகன் ஒரு சாமர்த்தியக்காரன், அங்கேதான் இருக்கிறான், இறைவன் இல்லாத இடமில்லை, இறைவன் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறான், இருக்கிறான் தான் தேடுறாங்க, ஆனா கண்டுபிடிச்சு கொள்ள முடியல. அதனால அவன் ஒரு பெரிய சாமர்த்தியக்காரன் என்றார். வித்தகனை தெளிவந்த தேரலை, சிவபெருமான் ஒரு தேரல், தேரல்னா கல்லுன்னு அர்த்தம். கல்லுல கலங்கி போன கல் அவரது ருசியா இருக்காது, அதை குடிக்க மாட்டார்கள். கல்ல ஒரு இடத்துல வச்சு தெளிய வச்சுட்டு மேலே இருக்கிற தெளிவை தான் குடிப்பார்கள். அந்த தெளிவு என்பதைத்தினால் தெளிவந்த தேரலை மேலே தெளிய வைத்து இருத்து எடுத்த அந்த ரொம்ப போதையை கொடுக்கக்கூடியதான தேர். இறைவனிடத்திலே நாம் போய்விட்டோமானால் அந்த இறைவனாகிய கல் நம்ம என்ன செய்யும்? போதையை தொடும், பிச்சனாக்கிவிடும். மாணிக்கவாசகர் அப்படித்தானே இறைவனிடத்திலே சேர்ந்து பிச்சன் ஆயினார், இறைவனே பெரும்பற்றுடையவராகிவிட்டார். இறைவனிடத்திலே பெரும்பற்றுடையவராக ஆகிறார். அதை பருகினவருக்கு உண்டவர் கண்டி மற்றவருக்கு தெரியாது என்று சொன்னார். தெளிவந்த தேரரை சீரார் பெருந்துறையில் எளிவந்து இருந்து இறங்கி என்னறிய இன்னருளால் திருப்பெருந்துறையிலே எளிவந்தான், தானே வந்தான் அர்த்தம். எளிது எளிதே வந்தான், நான் தேடல, இறைவனே நீங்க வான்னு நான் கூப்பிடல, அவனாவே வந்தான், அதான் எளிவந்த. இதான் சௌலபியம் என்பதாக வைணவர்கள் சொல்றார். நாம் தமிழ்ல என்ன சொல்றோம்? எளிவந்த பெருமான் எளிவந்து இறங்கி என்னறிய என்னறிய இன்னருளால் நினைக்க முடியாத ஒரு கருணையின் காரணத்தினாலே ஒளி வந்து ஜோதி வடிவமாகி என் உள்ளத்தினுள்ளே என் மனசுக்குள்ளே போய் ஒளி திகழ அந்த ஞானம் உண்டாக செய்துவிட்டான். குருநாதர் ஞான வடிவா வந்தார். எதுக்கே மாணிக்கவாசர் உட்கார்ந்திருக்கார்? அப்ப மாணிக்கவாசரிடத்துல ஞானம் இல்ல. இந்த குருநாதர் என்ன பண்ணார்? மாணிக்கவாசகர் உடம்புக்குள்ளே தன் உயிரை உள்ளே புகுத்தி மாணிக்கவாசகர் உயிரையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு மூலாதாரத்துக்கு போய் மூலாதாரத்துல மேல புருவ மட்டியில கொண்டு வந்து ஞானத்தை காட்டி விட்டார். ஞான ஒளியை கொண்டு கொண்டி காட்டினார். பிரகாசமான ஒளி ஒன்று அவருக்கு தெரிகிறது. ஞான ஒளி அந்த புருவ மத்தியிலே அவருக்கு தென்படுகிறது. ஒளி திகழ என் புருவ மத்தியிலே ஒளி தோன்றும்படியாக அழி வந்த அந்தனனை எனக்கு கர்மை செய்த அந்த இறைவனை பாடு உங்கானம்மானாய் நான் பாடலாக பாடுகிறேன் பெண்ணே. முன்னானை மூவர்க்கும் முற்றுமாய் முற்றுக்கும் பின்னானை பிஞ்சகனை பேடு பெருந்துறையில் மன்னானை வானவனை மாதியலும் பாணியனே தென்னானை காவானை தென்பாடுத்தி நாட்டானே என்னானே என்னப்பன் என்பார்கட்கு இன்னமுதை அண்ணானே அம்மானை பாடுதும் கான் அம்மானாய் முன்னானை முன்னான் எல்லோருக்கும் முன்னே இருக்கிற பரம்பொருள். அவனுக்கு ஒன்னே வேற ஒரு ஆள் கிடையாது. அவனுக்கு முன் யாரோ ஒருவர் இந்த உலகத்துல பிறந்தார்களா என்றால் இல்லை. அவன்தான் முதல் பொருள். அதனால்தான் அவன் முன்னான் என்று முதல்வன் தொடக்கத்தில் இருந்தவன் என்ற பொருள் அவனுக்கு. முன்னானை மூவர்க்கும் முன்னானே அப்படி சேர்த்தப்படும்படி மூவர் என்று சொல்கிற பிரம்மா விஷ்ணு ருத்ரர் இந்த உலகத்திலே மூணு தொழில் செய்கிறார். பிரம்மா படைக்கிறார், திருமால் காக்கிறார், ருத்ரன் அடிக்கிறார். இந்த மூணும் மூர்த்திகள், மூன்று தேவர்கள். இந்த மூன்று தேவர்களும் ஒரு காலத்தில் பிறந்தார்கள். ஆனால் இவர்கள் பிறப்பதற்கு முன்னேயே அந்த பரம்பொருளாகிய வஸ்து இருந்து கொண்டிருக்கிறது. அதான் மூவர்க்கும் முன்னானே, மும்மூர்த்திகளுக்கும் முன்னே தோன்றிய பெருமா. அவன் தான் பரம்பொருள் என்று சொல்கிற வஸ்து. முற்றுமாய் இந்த உலகம் முழுவதுமாக அவன் இருக்கிறான், எல்லாமாய் இருக்கிறான். அவன் இல்லாத பொருள் இல்லை, எல்லா பொருளும் அவன் தான். முற்றுக்கும் பின்னானே எல்லா பொருளுக்கும் பிறகும் அவன் இருக்கிறான். இந்த உலகத்துள்ள எல்லா பொருளும் ஒரு காலத்தில் அழிஞ்சு போகும், பிரளயம் வரும், அல்லது ஒரு பெரிய மகாசங்கார காலம் வரும், எல்லாம் அழிஞ்சு போகும். அப்படி எல்லாம் அழிஞ்சி சாம்பலாகி கடைசியில மாய என்ற ஒரு அணுவுக்குள் போய் ஒடுங்கிவிடும். அதற்கு பிறகு யார் இருக்கிறார்? இறைவன் இருக்கிறார். இத்தனை பொருள் அழிஞ்சும் அவன் அழிவதில்லை, அவன் அழியாமல் அத்தனைக்கும் பெண் இருக்கிறான். முற்றுக்கும் பின்னானே, முற்றுக்கும் எல்லா பொருளுக்கும் முழுமை முழுமையான பொருள் அத்தனைக்கும் பின்னான், பின்னும் தான் அழியாமல் இருக்கிறவன். பிஞ்சகனை தலைக்கோலம் உள்ளவன், பிஞ்சகன் பின்னழகுள்ளவன். ஜடைய பின்னே தொங்க போட்டிருக்கான் தலையில, அப்படி ஜடைய வளர்த்து தன் முதுகில் அப்படி விரிவா ரெண்டு தோல் மட்டம் வரையிலும் அந்த தரை தலையினுடைய அந்த ஜடை அகன்று தொங்கும்படியாக தொங்க விட்டு அழகா வச்சிருக்கிறான். அதனாலே அவன் பின்னகன், பின்னழகுடையவன். பேடு பெருந்துறையின் மன்னானை, பெருந்துறை என்ற ஊரிலே எழுந்தருளி இருக்கிற மன்னன் தலைவன். பெருந்துறை என்பது திருப்பெருந்துறை. ரெண்டு பெருந்துறை இருக்குன்னு முன்னே கூட உனக்கு சொன்னேன். நம்முடைய சோழ நாட்டிலே தஞ்சாவூர் மாவட்டத்திலே நாச்சாதுகளுக்கு கிழக்கே இருக்குது பேணு பெருந்துறை. அது ஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற தலம். அதான் சொல்றேன், அதுக்கு விளக்கமெல்லாம் சொல்லிடுறேன். அதை பேணு பெருந்துறைன்னு சொல்றான். இங்கேயும் அதான் சொல்றாரு, பேணு பெருந்துறைன்னு. அப்ப ஞானசம்பந்தர் பாடிய பேணு பெருந்துறையா இந்த இடம் என்றால் இல்லை. பெருந்துறை என்பதுதான் அந்த ஸ்தலத்துக்கு பெயர். திருப்பெருந்துறைக்கும் பெருந்துறை என்பதுதான் பெயர். பேணு என்பது ஒரு மரியாதைக்கு கொடுக்கப்படுகிற அடைமொழி. திரு திருன்னு சொல்றோம்ல ஒவ்வொரு ஊருக்கும், ஆரூர் என்பதற்கு முன் திருவாரூர், ஆவடுதுறைக்கு முன்ன திரு ஆவடுதுறை, இடைமருதுக்கு முன்ன திரு இடைமருது. அந்த திரு என்பது எல்லா தலத்துக்கும் சேர்றது மாதிரியே தென்னென்ற அடைமொழி உண்டு. தென் ஆனைக்கா, தென் ஆலவாய் என்றெல்லாம் வரும். அதே மாதிரி பேணுங்கிற அடைமொழியும் வரும். பேணுன்னா எல்லாராலும் வழிபடுப்படி வழிபாடு பண்ணப்படுகிற என்றுதான். அதுல ஞானசம்பந்தர் என்ன பண்ணிருக்கார், அந்தூர் தேவாரத்துல ஒரு பத்து பாட்டுல ரெண்டு பாட்டு தவிர மற்ற எல்லா பாட்டுலையும் பேணு பெருந்துறைன்னு பாடினார். ரெண்டு பாட்டுல பெருந்துறைனே பாடியிருக்கார். ரெண்டு தேவாரத்துல மட்டும் வெறுமே பேணுதுறைன்னு பாடினார், மத்த பாட்டுல பேணு பெருந்துறைன்னு பாடினார். அதனால பேணுன்னு சொல்லலாம், வெறுமையும் சொல்லலாம். அந்த பாடலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கொள்கிறோம்னா, ஊர் பெயர் பெருந்துறை. அது அரசராத்தங்கரை ஓரமா இருக்கு. அரசவாங்கரையில அந்த கோயில் இருக்காம பெருந்துறை ஒரு துறை ஓரமா இருக்கிறதுனால பெருந்துறைன்னு இருக்கு. அந்த கோயிலுக்கு பேர் அந்த காலத்துல வந்தது. எல்லா மக்களும் சென்று வழிபட்டதனாலே பேணு பெருந்துறைன்னு ஞானசம்பந்தர் பாடினார். அதே போல இந்த பெருந்துறையை, திருப்பெருந்துறையை இவரும் பேணு பெருந்துறைன்னு பாடினார். ஒரே பெயர் ரெண்டு ஊருக்கு இருக்கு. அதனால இந்த பேரை மட்டும் பார்த்துட்டு இந்த ஊரு அந்த ஊரு நம்ம வாங்க கூடாது. பாட்டுக்கு தகுந்தாப்புல இடத்துல அர்த்தம் பண்ணு. இந்த பாட்டை பொறுத்த அளவுல இது திருப்பெருந்துறை அவடையார் கோயில், அதைத்தான் இவர் பாடுறார் என்று பொருள். பேணு பெருந்துறையின் மன்னானை அவடையார் கோயிலில் எழுந்தவள் இருக்கிற இறைவனை, வானவனை தேவர்களுக்கு தலைவனை, மாதியலும் பாதியனை உமாதேவியை ஒரு பக்கத்தில் உடையவனான இந்த சோபெருமானை, தென்னானைக்காவானை ஆனைக்கா திருவானைக்காவையும் இருப்பவன். அதுக்கு முன்ன என்ன பண்றாரு பாருங்க, தென் என்று ஒரு வார்த்தை வைக்கிற, தென் ஆனைக்கா, தென் ஆலவாய், தென் திருப்பெருந்துறை, தென் திருப்பெருந்துறையாய் வழியடியோ. அப்ப திருப்பெருந்துறைக்கு முன்னணி தென்னு ஒரு அடைமொழி இருக்கு, அது அடைமொழி இருக்கு, தெற்குங்கிற திசை அல்ல. இப்ப வடக்கே ஒரு திருப்பெருந்துறை இருக்கு, தெற்கே ஒரு திருப்பறை, தென்னுனா அழகுன்னு அர்த்தம். அந்த முறையில சவன்களுக்கு வருகிற அடைமொழியில பேணி என்பது ஒரு விதமான அடைமொழி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். தென்னானைக்காவானே அழகான திருவானைக்காவலிலும் எழுந்தருளி இருக்கிற பெருமானே, தென்பாண்டி நாட்டானே, தென்பாண்டி நாட்டிலே இருக்கிற அந்த சிவபெருமானே, என்னானே என்னப்பன் என்பார்கட்கு, அந்த பெருமானே என்னான், எனக்கு வேண்டியவன் என்னான்னா என்னவன், எங்க ஊட்டுக்காரையா, எங்களவன், எங்க ஜாதிக்காரன், அப்பட எங்க ஜனங்கள், அப்படிலாம் நம்ம இந்த உலகத்துல சொல்லிக்கிறோமே, அது மாதிரி இந்த இறைவனை என்ன பண்ணுவார்களாம், என்னான் என்னான் என்று சொல்லுவார்களாம். அப்படி சொல்றதுனாலே சிவபெருமான் என்ன பண்றார், இத்தனை பேரையும் இவர்கள்லாம் எனக்கு தமர், எனக்கு சொந்தக்காரர்யா அப்படின்னு அவன் சொல்லுவான். தென்பாண்டி நாட்டானே, தென்பாண்டி நாட்டிலே இருக்கிற அந்த சிவபெருமானே, என்னானே என்னப்பன் என்பார்கட்கு, அந்த பெருமானே என்னான் எனக்கு வேண்டியவன் என்னான்னா என்னவன், எங்க ஊட்டுக்காரையா, எங்களவன், எங்க ஜாதிக்காரன், அப்பட எங்க ஜனங்கள், அப்படிலாம் நம்ம இந்த உலகத்துல சொல்லிக்கிறோமே, அது மாதிரி இந்த இறைவனை என்ன பண்ணுவார்களாம், என்னான் என்னான் என்று சொல்லுவார்களாம். அப்படி சொல்றதுனாலே சிவபெருமான் என்ன பண்றார், இத்தனை பேரையும் இவர்கள்லாம் எனக்கு தமர், எனக்கு சொந்தக்காரர்யா அப்படின்னு அவன் சொல்லுவான். இறைவன் என்ன பண்ணுவான், இந்த அடியார்களை பார்த்து எனக்கு தமர் என்று சொல்லுவான். இவர்கள்லாம் அந்த பெருமானை பார்த்து எங்க ஜாதிக்காரன் தான் அந்த சிவபெருமான் அப்படின்னு சொல்ல, சிவபெருமான் வேற ஜாதி இல்ல, உயிர் வேற ஜாதி இல்ல, நாங்கெல்லாம் ஒரே ஜாதிக்காரங்க தான் என்று சொல்றதுதான் என்னான் என்பது. என்னான் என்பது எங்களவர், என் ஜாதிக்காரன் என்பது போன்ற அவ்வளவு நெருக்கமான உறவை காட்டுகிற ஒரு சொல். அந்த ஆண்டவண்டத்திலே உள்ள அவ்வளவு அழகான ஒரு ஆழ்ந்த பற்று வரும்போது இந்த வார்த்தை வெளிப்படும். என்னான் என்னானே என் அப்பன், எங்களுக்கெல்லாம் தகப்பனாயிருக்கிற சுவாமியை என்பார்கட்கு என்று யார் சொல்லுகிறார்களோ அந்த அடியார்கட்கெல்லாம், இன்னமுதை அமுது போல் இனிக்கிறவன் அண்ணானை, அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை, அம்மானை, அம்மான் அப்பேற்பட்ட பெருமானை பாடுகான் நான் பாடுகிறேன், அண்ணானை அம்மானை என்று அந்த இறைவனை அண்ணான் என்பது போது அப்படிப்பட்டவன் என்றும், அன்னை போன்றவன் என்றும், அப்பன் போன்றவன் என்றும், இத்தனை பொருளும் அந்த வார்த்தைக்கு கொள்ளும்படியாக அமைச்சு வச்சிருக்கிறார். பாடுங்கான் அவனை நான் பாடுகிறேன் என்று சொன்னார். கடைசி பாடலுக்கு நாம் வருகிறோம். வெற்றி பிறர்க்கரிய பெம்மான் பெருந்துறையான், பெருந்துறையான் திருப்பெருந்துறை என்ற ஆவடையார் கோயிலில் எழுந்தருள் இருக்கிற பெருமான், வெற்றி அவனுடைய தன்மையை பிறர்க்கரிய பெம்மான், பிறரால் அறிந்து கொள்ள முடியாதவன், அவனுடைய தன்மையை யாராவது அறிந்து கொள்ள முடியுமா, முடியாது. இறைவனுடைய தன்மையை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது, அவனுக்கே தெரியாது, தன்னையே அறியாதவன் கூட ஒரு இடத்துல சொல்லுவார்கள். அப்படி இருக்கிறவன் அந்த பெருமான். வெற்றி பிறர்க்கரிய பெம்மான் கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி, அவன் என்ன பண்ணினான், என்பொருட்டு குதிரையில் ஏறி வந்தான், கொற்ற குதிரையை வெற்றி பொருந்திய குதிரையிலே ஏறி வந்தார். சிவபெருமான் குதிரையில ஏறி வந்து குதிரையை விற்க வந்தார். குதிரையை விற்க வந்தபோது மற்ற எல்லா குதிரையும் வித்து விட்டார், இவர் ஏறி வந்த குதிரையை விற்கல, திருப்பி அந்த குதிரையை வந்துட்டார். அதனால் அது கொற்ற குதிரை, விற்ற குதிரை இல்ல, தனக்கே உரிய வெற்றியை தருகிற குதிரை. அது வேதம், வேதத்தையே குதிரையா வச்சுட்டு வந்திருக்காரு, அதை அவன்கிட்ட கொடுத்துட்டு போவாரா, திரும்பி வேத குதிரையிலே திரும்பி போய்விட்டார். அதனால அந்த குதிரையை என்ன சொல்றார், கொற்ற குதிரை வெற்றி தருகின்ற குதிரை, தனக்கே வெற்றியை தந்ததும் தன்னிடத்திலே இருக்கக்கூடியதுமாகிய குதிரை அந்த குதிரை, அந்த குதிரையின் மேல் வந்தருளி, கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி, தன்னடியார் குற்றங்கள் நீக்கி, அடியார் ஏதாவது குற்றம் செய்திருந்தால் குற்றங்களை எல்லாம் பார்க்க மாட்டார், நம்முடைய பிள்ளைத்தானே செஞ்சுட்டு போறான் அப்படின்னு, எப்படி ஒரு தாய் தன் பிள்ளையினுடைய குற்றத்தை மறந்து விடுவாளோ அதுபோல் அந்த குற்றத்தை நீக்கி விடுகிறானாம் இறைவன். குற்றங்கள் நீக்கி, செய்த குற்றங்களை எல்லாம் நீக்கிவிட்டு, குணங்கொண்டு அவரிடத்துல என்ன குணம் இருக்கோ அதை மட்டும் ஏற்றுகிறான். அடியார் செய்த குற்றங்களை மறந்துவிட்டு அடியார் செய்த குணங்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஈஸ்வரன். இதுதான் இறைவனிடத்திலே பார்க்க வேண்டிய ஒரு முக்கிய குணம். இந்த குணம் அடியாருக்கு வரணும். அடியாரு என்ன பண்ணா, மற்றவர்களை பார்க்கிற போது மற்றவரிடத்தில் இருக்கிற குற்றமே பார்க்கக்கூடாது. எல்லா குற்றத்தையும் மறந்துடணும். அவரிடத்துல என்ன இருக்கோ அதைத்தான் நம்ம எடுத்து வள்ளுவரா தான் சொல்றேன். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குணம். அதுல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குணத்தை தான் எடுத்துக்கணும், குற்றத்தை விட்டுணுங்கிறது தான் அவனுடைய குறிக்கோள். குற்றம் நிறைய செஞ்சிருந்தா அவனை குற்றத்தை எடுத்துக்கணும் பொருள் அல்ல இருந்தா கூட அதை நாம பெரிசா நினைக்க கூடாது. இங்கே குணம் நாடுவதுதான் முக்கியம். குற்றத்தை மன்னித்து விட வேண்டும், குணத்தையே பாராட்ட வேண்டும். சிவபெருமான் திருவானைக்காவல்ல ஒரு வெண்ணாவல் மரத்துங்கீழே லிங்கமா உட்கார்ந்துருக்காரு. மறந்தார் கோயிலே கட்டாத காலம். சூரியன் அங்க வர்றான். சூரியனுடைய வெயில் சுவாமி மேல படுது. மேகம் வருது, மழை பொய்து, அந்த சுவாமி தலையில மழை பொய்து. யாரும் பார்த்து அந்த சுவாமிக்கு கோயில் கட்டல. அப்படி ஒரு பழைய காலம். அந்த நேரத்துல அந்த மணாவல் மரத்துல ஒரு சிலை வாழ். அது போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் பண்ணதுதான். ஏதோ ஒரு சின்ன பாவத்தினாலே சிலந்தியா பிறந்து இந்த திருவானைக்கால் இறைவன் இருக்கிற வெண்ணாவல் மரத்துல வந்து அப்படி வள. கீழே பார்த்தது சிவலிங்கம் இருந்தது. இந்த மரம் என்ன பண்ணுது, நாளுக்கு நாள் இலைய காய வச்சு அந்த சருக வேற சுவாமி வெயில் அடிச்சா விழுது, மழை பெய்ஞ்சா விழுது, சருகு சுவாமி தலையில விழுதேன்னு நினைச்ச அந்த சிலந்தி என்ன பண்ணிச்சான், சுவாமி தலையில சருப்படாம ஒரு மரப்பு கட்டிடுவோமே, மத்த இடத்துல வெளியில சருகு விழுட்டுமே என்று சொல்லி அந்த சிவபெருமான தலைக்கு மட்டும் வட்டமா ஒரு கூடு கட்டி அந்த கூட்டு மேல காய்ச்ச சில இலை விழுந்துட்டு போட்டும் சுவாமி மேல படாமல் இருக்கட்டும் என்று சிலந்தி கட்டிச்சு. சிலந்தி கட்டிச்ச நல்ல ஆத்தலை குளிச்சு முழுட்டு சுத்தமா ஆச்சாரமா அந்த கூடை கட்டிச்சான்னு இல்ல, தன் வாயிலிருந்து வருகிற எச்சி எச்சி எடுத்து அனாச்சாரம் தானே. ஒரு எச்சிலாக சுவாமிக்கு மேல கூடை கட்டிச்சு. சுவாமி கீழே பார்த்தார். அது எச்சிலாக கூடு கட்டி கீழுங்கிற குற்றத்தை மறந்துட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மரத்திலேருந்து இலையெல்லாம் விழுந்து சருகு அது மேல மூடி போச்சு. மூடி போன நேரத்துல சூரியன் வந்தான். சூரியனுடைய ஒளி அந்த சருகு மேல பட்டு சுவாமிக்கு நிழல் தான் விழுந்தது, வெயில் விடல. சுவாமி பார்த்தார், ஆஹா என்ன அருமையா தொண்டு பண்ணி, தினம் இந்த சூரியன் என் மேல இப்படி கொதிக்க வச்சான், இது அருமையா ஒரு பந்தல் போட்டல்லவா எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு நினைச்சாராம். ஆகவே சுவாமி என்ன நினைச்சார், சிலந்தி வாய் எச்சிலால் கட்டியது என்ற குற்றத்தை மறந்துவிட்டு அது எனக்கு நிழல் செய்தது என்று அந்த பெருமையை நினைத்தார். ஆகவே இறைவன் என்ன செய்கிறான் என்றால், அடியார் செய்த அனாச்சாரத்தை பொறுத்து விடுகிறான், அவர்கள் செய்த நல்லதை மட்டும் ஏற்றுக்கொள்கிறான். அதுக்காகத்தான் அதுக்கு அடுத்த பிறவியில ராஜாவா பறக்கிற ஒரு பெரும் பதவியை கொடுக்கிறார். இந்த ஒரு தனக்கு கோயில் கட்டும் நிழல் பந்தல் போட்டுங்கிற கருத்துக்காக அப்படி செய்தது. சிலந்தி பந்தல் போடணுங்கிற நண்பளை செய்யல, சருகு சுவாமி மேல விழக்கூடாதுன்னு அது நினைச்சது வேற. இவரு என்ன பண்ணிட்டார், தனக்கு ஒரு சிவபுண்ணியம் செய்ததா மாதிரி. இறைவன் நாம் செய்கிறது ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் அதை பத்து மடங்கா பெருசாக்கி எனக்கு ரொம்ப பிரமாதமா இவன் கோயில் எல்லாம் வந்து எனக்கு கோயில் திருப்பணி செய்து விட்டான்னு சந்தோஷப்பட்டு நமக்கு அளவில்லாத புக்ஷங்களை கொடுக்கிறான். அதத்தான் சொல்ற, குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு குற்றத்தை பார்க்காமல் அவர் செய்த குணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு கோதாட்டி கோதாட்டார். இந்த கோதாட்டுதல் என்ற வார்த்தைக்கு சரியா யாருமே உரை எழுத முடியாமலே போயிருக்காரு. அதாவது கோது ஆட்டின்னு ரெண்டு சொல்லா பிரிச்சு அதுக்கு உரை சொல்ல முடியல. அதை என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே சொல் பண்ணிட்டார்கள், கோதாட்டி ஒரு சொல், அதாவது பாராட்டின்னு அர்த்தம். அப்படித்தான் உரையிட்டாங்க. ஆனா கோதாட்டி என்பதில அவள் பாராட்டினா பாராட்டின்னு பாடலாம், சீராட்டின்னு பாடலாம். இவர் கோதாட்டின்னு பாடுறாரு. அப்பனா கோதுங்கிற சொல்லுக்கு எப்படி வந்திருக்க வேண்டும் என்று ஒரு ஆராய்ச்சி பண்ணினி பண்ணாதான் அதுக்கு பிறகு நம்ம ஒரு குறையை கண்டுபிடிக்க முடியும். கோது என்று தமிழ ஒரு சொல் எடுத்தால் அது குற்றம் என்று அதுக்கு அர்த்தம் இல்லை. ஆட்டினா குற்றத்தை சொல்லின்னு அர்த்தம். இங்க என்ன பண்ணிட்டாரு, குற்றங்கள் நீக்கின்னு இருக்கு. குற்றங்கள் நீக்கின்னு இருக்கிறதுனாலே கோதாட்டி என்பதுல கோது குற்றம் சொல்ற சொல்லுக்கு இருக்காது, குற்றத்தை பாராட்டின்னு அர்த்தம். அப்ப கோது என்பது குதுகுதுப்பு என்று இவரே ஒரு சில இடத்தில் சொல்லியிருக்கார். குதூகலித்தல், குதூகலிப்பு என்ற ஒரு சொல், குதூகலம் மகிழ்ச்சி என்ற ஒரு வார்த்தை, கோது என்று குது என்ற சொல் முதல் எழுத்து நீண்டு கோதுன்னு, குதூகலித்தல் என்ற சொல், மகிழ்தல் என்ற ஒரு சொல் என்னாயிற்று, குதூகலித்தல் நீட்டமா வராம குது என்று நின்று அதுவே முதல் எழுத்து நின்று கோதுங்கிற சொல்லா நின்று, கோதாட்சின்னா அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து. அப்ப கோதாட்சி என்ற வார்த்தைக்கு குதூகலித்து அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்து அப்படித்தான் அந்த அர்த்தம். பாராட்டுவதோ குணத்தை நீக்கினார் குற்றங்கள் கொண்டார் என்றோ அதுக்கு ஒரே சொல்லவே கூடாது. ஏன்னா இல்லை, இங்க வந்து குற்றங்கள் நீக்கி குணத்தை கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, அப்படியே குதூகலிக்கிறார், அந்த அடியாரோடு அப்படியே கட்டித்தழி மகிழ்கிறார், கொண்டாடுகிறார். அந்த குதூகலித்தல் என்பதுதான் கோதாட்சி என்ற இறைவன் அடியாரோடு கூடி குதூகலிக்கின்றான், அது கோதாட்சி. சுற்றிய சுற்ற தொடர்வருப்பான், அதன் பிறகு எண்ணத்தை சுற்றத்தாரிடத்திலிருந்து நீக்கிவிட்டான். மனைவி, மக்கள், தாய், தந்தை, இறைவினர் அத்தனை பேருடைய ஒரு உறவையும் எனக்கு இல்லாமல் பாசனத்தை நீக்கிவிட்டான். ரெண்டு திருவடியும் தூக்கி அவர் தலைமையில வச்சார், கரண்ட் பாஸ் ஆவறது மாதிரி அந்த இறைவனுடைய ஞானம் உள்ளே போய், திருவடிதான் ஞானம், திருவடியை தூக்கி தலையில வச்ச உடனே அந்த திருவடி ஞானம் மாணிக்க வாசகருக்கு ஏற்றவுடன் ஞானம் வந்த பிறகு அஞ்ஞானமாகிய உலக சொந்தங்கள் எல்லாம் அவருக்கு தானே விலகிவிட்டது. அப்பா அம்மா உத்தரம் அவருக்கு தேவையில்லாமல் போய்விட்டது. இதே ஒரு பாட்டை சொல்றார், இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொடர்ந்து விட்டேன், எல்லா சுற்றத்தையும் விட்டு விட்டேன். அதான் சுற்றிய சுற்ற தொடர்பு அறுப்பான் தொல் புகழே, அப்படி என்னுடைய சுற்றத்தை சுற்றத் தொடர்பை பற்றி அறுத்தவனது பழமையான ஒரு புகழ்ச்சியை பற்றி இப்பாசத்தை பற்றே, அந்த புகழை பற்றி கொண்டு இந்த பாசத்தை பற்றறுகிறவன் உலகத்தில் இருக்கிற பாசம் உலக பாசத்தை அறுப்பதற்காக பத்துவான் பற்றியே பேரானந்தம் பாடுக்கான் பாடுக்கான் நான் பாடுகிறேன் பேரானந்தம் பாடுக்கான் இறைவனுடைய திருவடியிலே பெறக்கூடிய பெரிய ஆனந்தம் பெருமகிழ்ச்சி என்றதை பாடுகிறேன். அந்த பேரானந்தம் பற்றிய பேரானந்தம் இறைவன் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிற பேரானந்தம் பற்றுவான் நாம் பிடித்துக் கொள்வதற்காக அவன் வச்சுக் கொண்டிருக்கிறான், நமக்கு கொடுக்கறதுக்காக இறைவன் தயாரா பேரானந்தத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான். அதான் பற்றிய பேரானந்தம் இறைவன் தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கிற பேரானந்தம் பற்றிய என்பது பற்றிய என்பது இறைவன் தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறான் அர்த்தம். அதுக்கு முன்னாடி இருக்குவாங்க பற்றுவான் பிடித்துக் கொள்வதற்காக, யார் பிடித்துக் கொள்ளனா நாம் அந்த பேரானந்தை பிடித்துக் கொள்ளும் பொருட்டு அவன் பேரானந்தத்தை பற்றுவான் நாம் பற்றுவான் நாம் போய் அந்த பேரானந்தை பற்றும் பொருட்டு தான் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற பேரானந்தத்தை நான் பாடுகின்ற வாக்கியம் சிக்கலானது, தனக்கு உடச்சு பார்த்தா பொருள் தெய்வம். ஆகவே பற்றி இப்பாசத்தை பற்றற இந்த பாசங்கள் நீங்குவதற்காக நாம் இந்த இன்பத்தை பற்றிக் கொள்ளும் பொருட்டு அவன் பிடித்துக் கொண்டிருக்கிற பேரானந்தத்தை இந்த பாடல்களாக நான் பாடுகிறேன் அம்மானா என்று சொல்லி இந்த அம்மானை பாடலில் அந்த பெண் பாடுகிறாள். எதிரே இருந்த பெண் கேட்கிறாள். இதுல கூட 20 பாட்டுல ஒரு பெண் முதல் பாட்டை பாடினாள், இரண்டாவது பெண் அவள் பாடி இவளை கேட்கிறார், மூணாவது பெண் முதல் பெண் முதல் பெண்ணே பாடி மூணாவது பாட்டை முதல் பெண் பாடினா, இப்படி ஒத்தப்பட பாடலாம் ஒரு பெண்ணும் எட்டப்பட பாடலாம் இன்னொருத்தமாக ரெண்டு பேரும் மாறி மாறி அதை 20 பாட்டு பாடினார்கள். அப்படி கருத்தை கொண்டு போகணும், ஒரு பெண்ணே பாடிட்டு இருந்தா 20 பாட்டு வரலையும் இன்னொரு பெண் அப்படியே மக்கு மாறி உட்கார்ந்துருந்தான்னு சொன்ன நல்லா இருக்கு. ஆடுகிறவள்ல இவளுக்கு ஒரு ஆட்டம் வேணும், அவளுக்கு ஒரு ஆட்டம் கொடுக்கணும், இவ்வளவு ஒரு பாட்டு பாடினா அவ்வளவு ஒரு பாட்டு பாடணும். அதனால பாடுதானம்மான முதல்ல இருக்கிற நான் பாட்டு பாடுறேன் பெண்ணேன்னு சொல்லி இவர் காய ஆடி பாடிட்டா, அப்புறம் அவ பாடினா அதை இவர் கேட்டுக்கொண்டார். இப்ப ஆடிக்கொண்டே பாடினார்கள் பாட்டுல இல்லையே அப்படின்னு நாம் நினைப்போங்கிறதுக்காக தான் ஒரு பாட்டுல நமக்கு இடம் கொடுத்துட்டார். 13 பாட்டுல என்ன பண்ணிட்டார், கையார் வளை சிலம்ப காதார் குழையாட மையார் குழல் குரல தேன்வாய வண்டோலிப்ப, ரெண்டு கையை காய வச்சு மாத்தி மாத்தி ஆடுறதுனால கையாடுது கையார் வளை சிலம்ப, அந்த காய் எங்க போகுதுன்னு பிடிக்கிறதுக்காக கண்ணால பார்க்கிறா தலை காது தோடுதாது காதார் குழையாட, இப்படி தலை ஆடுறதுனால கூந்தல் அவிழ்ந்து தூங்கி போச்சு அதனால மையார் குழல் குரல, கூந்தல் அவிழ்ந்தோன்னு அந்த கூந்தலுக்குள் இருந்த பூவில் இருந்த தேன் கீழே சொட்டுச்சு தேன் பாய. தேன் சொட்டினோம்னா வண்டு வந்து அதை மைக்கிறதுக்கு வண்டு வைப்ப. அப்ப இவர்கள் ஆடும் போது ஏற்பட்ட அந்த உடல் அசைவு ஆட்டத்தையும் ரெண்டு வரியிலே சொல்லி காட்டி மற்றதெல்லாம் அவர் பாயினால் பாடிய பாடலாக காட்டி வந்திருக்கிறார் என்ற நிலையை இந்த அம்மானை ஆகிய பகுதியில் நாம் பார்த்தோம் என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வணக்கம்.